வணக்கம் டாக்டர் சசி சசிகரன்.
வணக்கம்
டாக்டர். நாங்கள் இந்த முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்கு செல்வது தொடர்பிலும் பார்ப்போம். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர், ஒருவர் முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்கு, அதாவது இந்த ஏஜ் கேர் ஃபெசிலிட்டி, அதற்கு செல்வதற்கு அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், அல்லது என்ன நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்தால்தான் அந்த ஏஜ் கேருக்கு அவர் செல்ல முடியும்?
நிபந்தனைகள் தகுதிகள் என்று சொல்லுவதை விட என்னென்ன தேவைகள் முதியவர்களுக்கு இருக்கின்றன என்பதை பொறுத்து அவர்கள் தங்களுடைய தெரிவுகளை அமைத்து கொள்ளலாம். நர்சிங் ஹோம் அல்லது முதியவர் பராமரிப்பு இல்லம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பராமரிப்பு முறைமைக்கு செல்வதற்கு 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செல்ல முடியும். அவர்களைத்தான் ஆஸ்திரேலிய அரசாங்கம் முதியவர்கள் என்று கருதுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இண்டிஜினஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் அவர்களுக்கு 50 வயது தான் அந்த வயதாக அமைகிறது. அத்துடன் குறைந்த வயது உள்ளவர்களும் சில விசேட தேவைகள் இருப்பின் அவர்களை கூட முதியவர் இல்லத்திற்கு அனுமதிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே அந்த தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியிருந்தால் அவர்கள் முதியவர்கள் இல்லத்திற்கு செல்வதற்கு அனுமதி கோர முடியும்.
சரி, இப்போ வந்து என்னென்ன வகையான முதியோர் பராமரிப்பு வசதிகள் அல்லது சேவைகள் இருக்கின்றன டாக்டர்? இதில் எதை தெரிவு செய்வது அதிக நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களது அனுபவத்தின்படி?
அது ஒரு நல்ல கேள்வி. அவர்களுடைய தேவைகளை பொறுத்து எந்தெந்த பகுதிகளுக்கு அவர்கள் போக வேண்டும், எந்தெந்த தேவைகளை அவர்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது அமையும். அதாவது ஒரு வகையான சேவை, அதை நாங்கள் ஹோம் கேர் என்று சொல்லுகின்றோம். அது என்னவென்றால் சமுதாயத்திலே அவர்கள் இருக்கின்ற இடங்களிலேயே, அவர்கள் இருக்கின்ற வீடுகளிலேயே இந்த முதியவர்களை பராமரிப்பவர்கள் முதியவர்களை பராமரிக்கும் சேவைகள் தேடி வரும். அதை தான் ஹோம் கேர் என்று சொல்லுகிறோம். அதாவது எல்லா முதியவர்களுமே நர்சிங் ஹோம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. சமுதாயத்திலேயே அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முறைமை தன்மை காணப்படுமாயின் அவர்கள் இந்த ஹோம் கேர் சேவைகளை அனுமதிக்கும்படி அல்லது வழங்கும்படி அரசாங்கத்திடம் கோர முடியும். இந்த ஹோம் கேர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சேவைகளும் லெவல் 1 to level 4 வரை காணப்படுகிறது. அதே நேரத்திலே இப்படி அவர்கள் சமுதாயத்திலே தங்களுடைய வீடுகளிலே இருக்க முடியாத ஒரு காரணமாக இருந்தால் அவர்கள் நர்சிங் ஹோம் அல்லது முதியவர்கள் பராமரிப்பு இல்லத்திற்கு செல்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். எனவே எந்த ஒரு சேவை வசதியாக அல்லது நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் என்பது அவரவர்களினுடைய தேவைகளின் நிமித்தம் தான் அமையும்.
சரி, இப்போ வந்து ஒரு முதியவர், அவருக்கு முதியோர் பராமரிப்பு இல்லம் ஒன்றுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் அங்கு செல்லலாம் என்று ஒரு தீர்மானத்தை மேற்கொள்கிறார், அல்லது அவரது குடும்பம் அந்த தீர்மானத்தை மேற்கொள்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் டாக்டர்?
அதற்கு சில பல வழிகள் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் தங்களுடைய குடும்ப வைத்தியரை ஜிபி அவரை அணுகலாம். அவருக்கு இது சம்பந்தமான அறிவு, எப்படி இந்த முதியவரை முதியவர் பராமரிப்பு இல்லத்திற்கு அவரை அட்மிட் பண்ணுவது பற்றிய அறிவு இருக்கும். அதற்கு ஒரு வழியாக அவர் தன்னுடைய ஜிபியிடம் சென்று அந்த குடும்ப அங்கத்தவர்களும் அந்த முதியவரும் சென்று விண்ணப்பிக்க முடியும். அல்லது இந்த வெப்பிலே மை ஏஜ் கேர் என்ற ஒரு வெப்சைட் இருக்கிறது. அதிலே போனால் அதிலே நிறைய தகவல்கள் இருக்கின்றன. myagecare.com.au அல்லது myagecare என்று கூகுளிலே டைப் செய்தோமானால் அந்த வெப்சைட் வரும். அதிலே இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே விண்ணப்பத்தை செய்து கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட முதியவருடைய தேவையின் நிமித்தம் இந்த myagecare சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கின்ற வேலை செய்பவர்கள் தொடர்பு கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். எனவே அவர்கள் இந்த myagecare என்ற வெப்சைட்டிலே போய் அதை விண்ணப்பிக்க முடியும், அல்லது டெலிஃபோனிலே கூட மை ஏஜ் கேரளை தொடர்பு கொள்ள முடியும். அந்த டெலிஃபோன் நம்பரை நான் குறிப்பிடுகிறேன், 1-800-951-822 1-800-951-822. ஏதாவது விண்ணப்பங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், ஏதாவது பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அல்லது மை ஏஜ் கேர் என்ற ரெஃபரன்ஸை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது 1-300-7-7-7-3-3-5-1 சைபருக்கு, அல்லது 1-800-2-4-2-2 என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்கேற்ற முறையிலே தகவல்களை வழங்குவார்கள். அத்துடன் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால் கூட அந்த மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக அவர்கள் அந்த தேவைகளையும் சேவைகளையும் வழங்கக்கூடிய வகையிலே அது அமைந்திருக்கிறது.
இப்போ வந்து ஒரு முதியோர் பராமரிப்பு இல்லத்தை தெரிவு செய்கின்ற போது மிக முக்கியமாக என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள்.
அதுவும் ஒவ்வொருவருடைய தேவைகளை பொறுத்தது. உதாரணமாக குடும்ப அங்கத்தவர்கள், பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள் அடிக்கடி அந்த முதியவர் இல்லத்திற்கு சென்று அவரை பார்வையிட வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த குடும்பம் இருக்கின்ற, அவர்கள் வதிவிடுகின்ற அந்த வதிவிடத்திற்கு, அந்த சபுபிலே இருக்கின்ற முதியவர் இல்லத்திற்கு செல்லுவது வசதியாகவும் வாய்ப்பானதாகவும் இருக்கும். அத்துடன் ஒவ்வொருவருடைய கலாச்சாரங்களுக்கு அமைய அந்தந்த மொழிகளை பேசுகின்ற சில முதியவர்கள் இல்லங்கள் கூட இருக்கின்றது. அதற்கேற்ற முறையிலே நாங்கள் தேடி பார்த்து அதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதற்கு அவர்கள் இந்த மைஏஜ்கேஆர் என்ற அந்த தொடர்பாடல் மூலம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை, விசேட தேவைகளை பதிவிட்டு கொண்டால் அல்லது அவர்களுடன் தொடர்பு கொண்டால் அந்த அதற்குரிய தகவல்களை அவர்கள் வழங்குவார்கள். சில பேர் கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கின்ற சில முதியவர்கள் வாழ்கின்ற இல்லத்தை தெரிவு செய்ய விரும்புகிறார்கள், அதற்கு செலவுகள் அதிகமாக கூட இருக்கலாம்.
சரி, இப்போது மிக முக்கியமான விடயம் இந்த பணம் இல்லையா டாக்டர்? இப்போ முதியோர் பராமரிப்பு இல்லத்துக்கு ஒருவர் செல்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த பராமரிப்பு முழுவதற்குமான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது இந்த முதியவர் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்குமா, என்ன மாதிரி அது செயற்படுத்தப்படுகிறது?
எல்லா விஷயங்களும் ஃப்ரீ அல்ல, இது பெரிய சேவையான ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்திலே ஒருவர், ஒரு முதியவர் வந்து அவரிடம் இருக்கின்ற அந்த அசட்ஸ் அல்லது பண வசதியை பொறுத்தவரை, அவருக்கு பணங்கள், சொத்து இவையெல்லாம் இருக்கும் பொழுது அவையெல்லாம் கருத்தில் கொள்ளப்படும். அதாவது அசட் அசஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ப்ரொசீஜர் மூலம் அவர்களை கணித்துக் கொள்வார்கள். அந்தந்த முதியவர்களினுடைய சொத்து மதிப்புக்கு அமைய அவர்கள் முதியவர் இல்லத்திற்கு செல்ல வேண்டிய செலவை ஏற்க வேண்டிய நிலை இருக்கும்.
சரி, அடுத்ததாக இன்னும் ஒன்று சொல்கிறார்கள், இந்த முதியோர் இல்லம் ஒன்றுக்கு செல்வதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும், அதாவது வெயிட்டிங் லிஸ்டில் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி ஒருவருக்கு நீண்ட நாட்கள் காத்திருக்க முடியாத ஒரு நிலை இருந்தால் அவர் அது விரைவாக அதில் சேர்வதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றனவா?
விரைவாக செல்வதற்கு தேவை இருந்தால், அதாவது ஒரு முதியவரை உடனடியாக அவர் நர்சிங் ஹோமிலே சேர வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அதற்குரிய வழிகள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே உடனடியாக இந்த முதியவர் நர்சிங் ஹோமுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி உடனடியாக செல்லவும் முடியாது. சரியான முறையிலே அவர்கள் வேலை டீட்டெயிலாக அவர்கள் அசஸ் பண்ணப்படுவார்கள். இப்பொழுது உதாரணமாக ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கினும் அவருடைய கேர், ஹஸ்பண்ட் இறந்து விட்டார், ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக இறந்து விட்டார் அவருக்கு என்ன செய்வது? உடனடியாக அவர் நர்சிங் ஹோமுக்கு போகத்தான் வேண்டும். அதற்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால், உடனடியாக ஆம்புலன்ஸை கால் பண்ணி அவர்கள் எமர்ஜென்சி மூலமாக வைத்தியசாலைக்கு செல்ல முடியும். அந்த வைத்தியசாலையிலிருந்து சோஷியல் ஒர்க்கர்னுடைய சேவைகள் மூலமாக அவர் குறிப்பிட்ட நர்சிங் ஹோமுக்கு முதியவர் இல்லத்திற்கு அனுமதிக்கப்படுவார். அல்லது இப்படிப்பட்ட ஒரு அவசர தேவை இருக்குமாக இருந்தால் உடனடியாக அந்த மைஹெச்கேர் மூலம் தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அவர்கள் அதற்குரிய அறிவுரைகளை, புத்திமதிகளை, என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார்கள். அநேகமாக உடனடியாக ஒருவரும் பார்ப்பதற்கு, அவரை பராமரிப்பதற்கு சமூகத்தில் இல்லை என்று சொல்லி சொன்னால் அநேகமாக அவர் வைத்தியசாலைக்கு சென்று ஒரு ஸ்மூத்தாக அடுத்த கட்டத்துக்கு டிரான்சிஷன் நடக்கும் நர்சிங் ஹோமுக்கு. ஸோ அப்படிப்பட்ட வசதிகள் இருக்கிறது. அதே நேரத்திலே அவர் சமூகத்திலே ஓரளவுக்கு இருக்க முடியும், கொஞ்ச காலத்திலே விடுதிக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த பதிவை, அதாவது விண்ணப்பத்தை ஆன்லைனிலே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதிலே அவர்கள் கேட்பார்கள் எவ்வளவு காலத்திற்குள் நான் உங்களுக்கு அந்த சேவை தேவைப்படுகின்றது என்று அதற்கு நாங்கள் குறிப்பிட முடியும். அதிலே ஏஜென்ட் மிக அதிக அவசரமாக இது உடனடியாக தேவைப்படும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் உடனடியாக நோயாளி முதியவரையோ அல்லது அந்த குடும்ப அங்கத்தவரையோ தொடர்பு கொள்வார்கள்.
இதுவரை பல முதியவர்களுக்கு விருப்பம் தன்னுடைய குடும்ப மருத்துவரே தான் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு சென்றால் அங்கும் வந்து தன்னை பார்க்க வேண்டும் என்று, அப்படி அவர் விரும்பினால் அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா டாக்டர்?
ஆமாம், வசதிகள் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை செய்ய முடியும். அது அந்த குறிப்பிட்ட ஜிபி அல்லது அந்த ஃபேமிலி டாக்டர் வந்து அந்த குறிப்பிட்ட முதியவர் இல்லத்திற்கு செல்லுபவராக, அங்கே வேலை செல்லுபவராக, விசிட் பண்ணுபவராக இருந்தால் அது வசதியாக இருக்கும். உதாரணமாக என்னுடைய நோயாளிகள் பலர் அப்படித்தான் செய்வார்கள். அதாவது தங்களுடைய குடும்ப வைத்தியர் விசிட் பண்ணுகின்ற முதியவர் பராமரிப்பு இல்லத்தை தெரிவு செய்வது வழக்கம். ஆனால் அதே நேரத்தில் பல குடும்ப வைத்திய நிபுணர்கள் நர்சிங் ஹோமை பராமரிக்கின்ற தொழிலை செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பார்கள். அப்போ குறிப்பிட்ட நர்சிங் ஹோமிலே குறிப்பிட்ட வைத்தியர்கள் மட்டும்தான் செல்லுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே இந்த குடும்ப வைத்தியர் போய் அதிலே சில சிகிச்சை முறைகளையோ அல்லது அசஸ்மெண்ட்டையோ செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட அந்த முதியவர் இல்லத்தின் மேனேஜ்மெண்ட்டுடன் தொடர்பு கொண்டு அதை ஏற்பாடு செய்து கொள்ளக்கூட முடியும். ஆனால் எல்லோருக்கும் அந்த வசதி இருக்க மாட்டாது. ஏனென்றால் எல்லா குடும்ப வைத்தியர்களும் எல்லா நர்சிங் ஹோமுக்கும் விசிட் பண்ணுபவராக இருக்க மாட்டார். அதே நேரம் குறிப்பிட்ட அந்த நர்சிங் ஹோம் மேனேஜ்மெண்ட்டை தொடர்பு கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும்.
மிக்க நன்றி டாக்டர், தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.